கதை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் காந்தி கிராமிய நிகர்நிறை பல்கலைக்கழகம் மனையியல் துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் எஸ் விஜயாஞ்சலி அவர்கள் உடல் பருமனால் ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து பல தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
வணக்கம் சார், நான் முனைவர் டாக்டர் எஸ் எஸ் விஜயாஞ்சலி, பேராசிரியர் காந்தி கிராம பல்கலைக்கழகத்துல திண்டுக்கல்ல இருக்கு. எங்க மனையியல் துறையில கடந்த 23 வருடங்களாக பேராசிரியராக இருக்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சியானது அப்படின்னு சொல்லணும்னா விமன் அண்ட் சைல்டு ஹெல்த், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ், முக்கியமா உணவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மால் நியூட்ரிஷன், என்ன எக்ஸஸ் நியூட்ரிஷன், இது ரிலேட்டடான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது சம்பந்தமான விஷயங்கள் எதுனாலுமே முக்கியமா குழந்தைகளுக்கான உடல் பருமன், பெண்களுக்கு உடல் பருமன், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், இதை பத்திய ஆராய்ச்சி என்னுடைய முனைவர் பட்டய படிப்புக்காக நான் செய்திருக்கேன். அதுவும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு 2010 நான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து நான் கண்டினியூஸா இந்த உடற்பருமன் மற்றும் அது எதனால வந்திருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல தான் என்னுடைய ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைகள், நம்ம ஒரு பக்கம் உடற்பருமன் சொல்றோம்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அண்டர் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஸோ அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஆமா, இப்ப நீங்க சொன்னது போல உடற்பருமன் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு பரவலா எல்லாராலையும் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கருப்பொருளா இருந்து கொண்டுதான் வருது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல, வானொலி, செய்தி தொலைக்காட்சிகள்ல கூட இந்த உடற்பருமன் அப்படிங்கறது குறித்து நிறைய விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. அந்த வகையில உடற்பருமன் அப்படின்னா என்னங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா அதனுடைய அடிப்படை தகவல்கள்ல இருந்து பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா.
கண்டிப்பா சார், உடற்பருமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரணமா நம்ம சின்ன வயசுல எல்லாம், நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது, இப்ப எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னோம்னா, நல்லா குண்டா இருக்காங்க, அந்த குண்டா இருக்காங்கன்னா ஹெல்த்தியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருக்காங்க டே சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப அந்த குண்டா இருக்கிறது அப்படிங்கறத விட எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த கொழுப்புகள் நிறைய இருக்கு, கொழுப்பு நம்மளுக்கு நிறைய சேர்றதுனால இந்த பிரச்சனைகள் வருது. அதுதான் வந்து முக்கியமா வயிற்றிலையும் தொடைகள்லையும் ஏற்படக்கூடிய இந்த ஃபேட் டெபாசிஷன், கொழுப்பு சேர்ற இடங்கள் சொல்றேன்னா, முக்கியமா ஆண்களுக்கு சொல்லணும்னா வயிறுன்னு சொல்லலாம், வயிறு பகுதி. அதே மாதிரி பெண்களுக்குன்னு சொன்னீங்கன்னா இடுப்பு மற்றும் தொடைப்பகுதி, இந்த இடத்துல ஏற்படக்கூடிய சேரக்கூடிய கொழுப்புகள்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இந்த உடற்பருமன் அப்படின்னு சொல்றது. இந்த அதுவும் சொன்னீங்கன்னு சொல்லலாம், இதுலதான் நிறைய ரிஸ்க் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஓவரால் ஒபிசிட்டி அப்படின்னா, தலை உடம்புல இருந்து தலை, எங்க தோள்பட்டையில இருந்து கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே சைஸா இருப்பாங்க. அப்ப அந்த விஷயமும் உடற்பருமன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸஸ் வெயிட், அதாவது நார்மலா இருக்கிறத விட அதிக எடை. ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்றேன், ஒருத்தரோட எடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவங்க நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 100 அவங்களுடைய எடையை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த எடை அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஓகே, இல்லைன்னா அது வந்து பிரச்சனைக்குரிய உடற்பருமன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நார்மல் ஒரு வெயிட் ஒருத்தவங்களுக்கு இருக்கணும்னு சொன்னோம்னா, அவங்களோட 100 அவங்களோட வெயிட்டை மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ இருக்காங்க. இப்போ நம்ம 60 வெயிட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னோம்னா, 100 மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ இருக்கு, 40 போய்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கால்குலேஷன் உடற்பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்குலேஷன், ஒரு பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடும். இந்த பிஎம்ஐன்னு சொல்றது உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறது. இந்த உலக சுகாதார நிறுவனம் வந்து நம்மளோட ஏசியன் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இந்தியன்ஸ்க்காக சொல்லக்கூடிய ஒரு தர நிர்ணயம் இது. பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது எப்படின்னு சொன்னா வெயிட்டை நம்ம டிவைட் பண்றது தான், நம்மளோட ஹைட்டை வச்சு இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கட் ஆஃப் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுமே இருக்கு. உலக சுகாதார நிறுவனம் 2004 இதை கொடுத்துருக்காங்க. அதுல லெஸ் தென் 18.5 இந்த பிஎம்ஐங்கிறது 18.5 கீழே இருந்துச்சுன்னா குறைந்த அளவு எடை. அதே மாதிரி நார்மலா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட எடை வந்து 18.5 இடையில, இந்த பிஎம்ஐ கால்குலேஷன் 18.5 to 22.9 வரைக்கும் இருந்ததுன்னா அவங்க நார்மல். அதே மாதிரி 23 to 24.9 சொன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட், ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க. அதுவே அபவ் தென் 25 அப்படின்னு இருக்குன்னா இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அவங்கள உடற்பருமனால இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எப்படி இதை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட வெயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களோட உயரம் அது வந்து மீட்டர்ஸ்ல எடுக்கணும். ஹைட் வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர்ஸ் அதை எடுத்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ கால்குலேஷன் வந்துடும். ஸோ அதுதான் அதிகமாக அபவ் 25 இருந்துச்சுன்னு சொன்னேன்னா முக்கியமாக நம்ம இந்திய மக்களுக்கு அது வந்து ஒபேசிட்டி உடற்பருமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த உடற்பருமனானது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும்.
இந்த உடற்பருமன் ஏற்படுறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் அம்மா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
சரி, இதுல வந்து நம்மளுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, மாடிஃபயபிள் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்மளால மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள்னு இருக்கு, மாற்றம் செய்ய முடியாத விஷயங்கள்னு இருக்கு. ஸோ இந்த மாற்றம் செய்ய முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஜெனெட்டிக்ஸ், நம்மளுடைய ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த நம்மளுக்கு வழிவகையா வரக்கூடிய அந்த ஜென்டல் இஷ்யூனா இருக்கிறதுனால வரக்கூடிய உடற்பருமன் சொல்லலாம். அதே மாதிரி மாடிஃபயபிள் ஃபேக்டர்ஸ், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய செயல்பாடுகள், செயல்பாடுகள் சொல்லும் போது செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த செயல்பாடுகள், நம்ம உணவு முறை மாற்றம், நம்மளுடைய தூக்கம், தூக்கத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்மளோட சைக்காலஜிக்கலா நம்மளை ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே தான் ரூட் காஸா இருக்கிறது.
அம்மா, இப்ப ஒருத்தருக்கு உடற்பருமன் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்ற பட்சத்துல என்ன மாதிரியான விளைவுகளை அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப இருக்குதுங்கம்மா?
சரி, இப்போ இந்த உடற்பருமன் ஆனது இப்போ வந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னா முன்னாடி எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, நல்ல அஃபிலியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா கொஞ்சம் நல்லா ரிச்சா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மாதிரி உடற்பருமன் வர்றது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்த உணவு முறை இருக்கவங்களுக்கெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் இந்த விஷயங்கள் வந்து 1990s வந்து இந்த இது இந்த விஷயங்கள் உடற்பருமனை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உலக சுகாதார நிறுவனம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உலக அளவுல கிட்டத்தட்ட 2 million பேர், முக்கியமா அதுல 44% மக்கள் வந்து முக்கியமா அடல்ட்ஸ் அதிக எடையும் உடற்பருமனோட இருக்காங்க. அதுலயும் 70% வந்து இந்த தனிநபர் வருமானம் குறைவுள்ள நாடுகள் சொல்லக்கூடிய லோ இன்கம் கண்ட்ரீஸ்ல, அதாவது அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயுமே இந்த மக்கள் கிட்டையும் பாத்தீங்கன்னா அண்டர் நியூட்ரிஷன் தான் ப்ரிவலண்டா இருக்கும். எப்படி சொல்றது, ஒல்லியா இருப்பாங்க, இன்ஃபெக்ஷன் டிசீஸ் சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற இடத்துல இப்போ இந்த உடற்பருமன் ஆனது ஜாஸ்தியாகவும் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த உடற்பருமன் பேட்டர்ன் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல நீங்க முன்னாடியே இந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு பார்த்தேன்னா பெண்களுக்கு இடுப்பு பகுதியிலையும் தொடை பகுதியிலையும் நம்ம கொழுப்புகள் சேரும் போது இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படின்றது வரக்கூடியது. அது என்னன்னா இந்த பியர் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்குன்னு சொன்னா வயிற்று பகுதி, முக்கியமா மேல் வயிறு அண்ட் ஃபுல்லா அப்டாமினல் ஒபிசிட்டி, அந்த அப்டாமினல் ரீஜியன் ஃபுல்லா அந்த ஃபேட் டெபோசிஷன் இருக்கும் போது அது வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய உடற்பருமன், அது முக்கியமா அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வகையான அப்டாமினல் ஒபிசிட்டி வந்து 1997 உலக சுகாதாரம் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து பார்த்தனாலுமே அந்த என்ன சொல்றது, இப்போ வரைக்குமே அதோட பேஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு, பீக்ல போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த தொற்று அல்லாத நோய்கள் வரக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடற்பருமன் தான். இதோட கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லலாம், உடற்பருமனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ முக்கியமா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் டிசீஸ் முக்கியமாக, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக பிபின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல, ஸ்ட்ரோக்ஸ், டயபெட்டிஸ் அதுவும் பர்டிகுலராக டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் தான் நம் அந்த உடற்பருமனால விளையக்கூடியது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா இப்போ இளம் வயதினருக்கு தான் நிறைய அலாம் பெல் கொடுத்துருக்கு. ஒரு ரீசன்ட் தரவுகோல், ரீசன்ட் ரிசர்ச் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இளம் வயதினருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா 12.5 மில்லியன் குழந்தைங்க 5 to 19 வயசில் இருக்கவங்களுக்கு தான் இந்த எக்ஸஸ் வெயிட், அதிக உடற் எடை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் 7.3 மில்லியன் ஆண் குழந்தைகளுக்கும் 5.2 மில்லியன் பெண் குழந்தைகளும் இதுல எக்ஸஸ் வெயிட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஆமா, இப்ப ஒருத்தருக்கு உடற்பருமன் ஏற்படுறதுனால அவருடைய உடம்புல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவருடைய உடல்ல ஏற்படுதுங்கம்மா?
சார், அதுதான் இப்ப சொன்னேன். சாதாரணமா உடற்பருமன் அப்படின்னு சொன்னாலே அந்த ஃபேட் செல் இன்க்ரீஸ் ஆகுது. என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல இருக்கக்கூடிய கேலரிஸ், அந்த கேலரிஸ் ஜாஸ்தி ஆகும் போது அது கொஞ்சம் அதிகமாகும் போது அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோர் ஆகும், அது அப்படியே வந்து ஃபேட் செல்ல போய் சேல் ஆகாது. சேரும் போது என்ன ஆகும், இந்த ஃபேட் செல்ஸ் வந்து பெருசாகவே இருக்கும். கொழுப்பு திசுக்கள், திசுக்கள் சொல்ல முடியாது இதுல, செல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபேட் செல்ஸ்ல போய் இந்த கொழுப்பு சேரும் போது ஃபேட் செல்ஸ் என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதோட மல்டிபிளிகேஷன் ஆகும் போது இன்னும் நம்ம அந்த சாப்பிடும் போது நம்ம உடல் செயலியல் சரியா இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுக்கு அந்த ஃபேட் என்லார்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்ப அப்படியே என்லார்ஜ் ஆகும் போது தான் நம்மளுக்கு அந்த உடல் பருமன் வரப்போகுது வர்றது. அப்போ இது அந்த அழுத்தங்கள் ஜாஸ்தி கொடுக்கும் போது நம்மளோட இன்டர்னலா ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், மெட்டபாலிக் சேஞ்சஸ் சொல்லுவோம், அந்த சேஞ்சஸ்னால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எத்தனை ஆர்கனோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி மெட்டபாலிக் சேஞ்சஸ் நடக்கும் உடம்புல. அதனால இன்சுலின் செக்ரேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு இல்லைன்னா அதோட ஃபங்க்ஷனிங் குறையறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். அதை சரியா நம்ம கவனிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாலுமே அது ஸ்ட்ரோக்ல கொண்டு போய்விடும். பிகாஸ் பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது, டயபெட்டிஸும் தெரியவும் தெரியாது. நம்மளுக்கு பிளட் குளுக்கோஸ் நம்மளுக்கு உடம்புல நம்ம அடிக்கடிக்கு நம்ம உடல் பரிசோதனை செய்யும் போதுதான் தெரியும். ஸோ அந்த உடல் பருமன் நம்மளுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம அலர்ட் ஆயிக்கும். அந்த அலர்ட் ஆகிற சிச்சுவேஷன்லயே நம்ம வந்து we are preventing from this non-communicable disease. அதாவது இந்த தொற்று அல்லாத நோய்களை நம்மளுக்கு வரவிடாம தடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் லைட்டா உடல் பருமன் ஆரம்பிக்கும் போதே. அப்போ முக்கியமா தொற்று அல்லாத நோய்களான இந்த டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், முக்கியமா பிபி, அதே மாதிரி இந்த கேன்சர், இப்போ கேன்சரும் அதுக்குள்ள வந்துருச்சு. இது எதுல இருந்து நான் சொல்றேன்னா என்எஃப்எச்எஸ் டேட்டா அப்படின்னு நம்மளோட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே டேட்டா 2019-2020 பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஏ முக்கியமா இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, தொடை இப்போ பெண்களுக்கு தொடை இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய கொழுப்புகள் சேர்ற கொழுப்புகள்னாலையும், ஆண்களுக்கு வயிற்று பகுதியில ஏற்படுற கொழுப்புனாலையும், இழுப்பு சுற்றளவு நார்மலாக அவங்க பார்த்தாலே பெருசா இருக்கும். ஸோ முக்கியமா இந்த 40% விமன் பெண்கள் கிட்டத்தட்ட 12% மென் இந்த மாதிரி விஷயங்களால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது முக்கியமா என்னோட ஸ்டடியில பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல தான் நான் இந்த ரிசர்ச் பண்ணேன், அப்பயுமே பெண்களுக்கு தான் இந்த உடற்பருமனானது, முக்கியமா இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி, இருப்பு சுற்றளவு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஃபேட் அக்யூமலேஷன் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இந்த அப்டோமினல் ஒபசிட்டிங்கிறது அதிகமானது. ஸோ இவங்களுக்கு முக்கியமா இந்த எனர்ஜி இன்டேக், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிகமாகும் போது, கேலரி ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்றது முக்கியமா மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவுகளும் ஃபேட் ரிச் ஃபுட்ஸ் கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள உணவுகளும் சாப்பிடும் போதும், அதே மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாடு உணவுக்கு ஏற்ற மாதிரி உடல் பயிற்சி அதாவது எனர்ஜி எக்ஸ்பென்சர் சக்தி நம்ம செலவு பண்ணணும், அது குறைவாக இருக்கும் போதும் என்ன ஆகுதுன்னா இந்த உடற்பருமனால அத இந்த விஷயங்கள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப் 2 டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, பிரீதிங் ப்ராப்ளம், இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம், முக்கியமா பெண்களுக்கு இந்த ஒரு மூட்டுல வரக்கூடிய வலி, மஸ்கிலோஸ்கெலட்டல் டிஸ்டர்பன்சஸ், உடல் வலி அங்கெங்கே ஏதாவது வலி, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் தான் இப்ப வந்தது.
ஆமா, இப்ப நீங்க சொன்னது போல இந்த உடற்பருமன் அப்படிங்கறது ஆண்கள் பெண்கள் பொதுவா எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்களுக்கு வரக்கூடிய உடற்பருமனுக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடற்பருமனுக்கும் என்னங்கம்மா வேறுபாடு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இதுல வந்து இந்த ஒபேசிட்டின்னு சொல்லும் போது வேறுபாடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து நான் தான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா, பெண்களுக்கு உடற்பருமன் உடல் எந்த இடத்துல வந்து இந்த கொழுப்பு சேரும்னா இடுப்பு தொடை பகுதி, ஆண்களுக்குன்னா வயிற்று பகுதி. இப்ப இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க உடற்பருமனோட ஸ்டார்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே மாதிரி இந்த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வித்தியாசங்கள் மேக்சிமம் கிடையாது. இந்த நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா பிளட் பிரஷர், இதயம் சார்ந்த நோய்கள், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் சொல்லுவாங்க, அது பிளட் பிரஷரும் அதுக்குள்ள வந்துடும், டயபெட்டிஸ் இப்போ கேன்சர் சொல்றாங்க, அதே மாதிரி இந்த கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இன்வாரியபிளி ரெண்டு பேருக்குமே வரத்தான் செய்யும். அதுவும் இப்ப பெண்களுக்கு வந்து கூட இன்னொன்னு என்ன செய்யறதுன்னு சொன்னா, பிகாஸ் ஆஃப் இந்த மெனோபாஸ்ல இந்த ஈஸ்ட்ரோஜன் டிஸ்டர்பன்சஸ் அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க, இதனால கூட இந்த இந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தி ஆகிறது, அதாவது இந்த தொற்று அல்லாத நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்றது, இந்த விஷயங்கள் ரெண்டு பேருக்குமே காமனா தான் வரும்.
ஆமா, இன்னைக்கு இந்த உடற்பருமன் அப்படின்னு சொல்றப்ப அதுல மிக முக்கியமான இடம் பிடிக்கக்கூடியது நம்மளுடைய உணவு முறை அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கிறதுனால இந்த உடற்பருமன் அப்படிங்கிறது பரவலா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் காணப்படுதுங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்ப காரணங்கள் சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் முக்கியமா, இப்போ அவசரமான ஓட்டத்திலேயே நிறைய பேர் இருக்கு. நம்ம முன்னாடி இருந்த வாழ்க்கை முறைகளும் இப்ப இருக்க வாழ்க்கை முறையும் பார்க்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் லைஃப் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு முன்னாடி எல்லாம் அம்மா வீட்டுல என்ன சமைச்சு கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம எல்லாருமே சாப்பிடும். பட் இப்போ எல்லாமே ஒரு அவசர கதியில ஓடிக்கிட்டு இருக்கிறதால சரி போ பரவாயில்ல சாப்பிடாம போகும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி போற வழியில எதுனா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது ரொம்ப அரிதாக இருக்கும். இப்ப ஒரு ஒரு வாரமும் போய் சாப்பிடலாம் ஹோட்டல்ல, வீக்கெண்ட்ல போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அங்கேயும் போனோம்னா நம்ம வீட்டுல நம்ம செய்ய மாட்டோம் ஒரு சில உணவுகள், இந்த மாதிரி வெரைட்டி மட்டும் சாப்பிடுவோம். ஜங்க் ஃபுட்ஸ் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து நிறைய ஃபேட்ல அதாவது கொழுப்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய மிகுதியா இருக்கக்கூடிய உணவுகள்ல சாப்பிட்றதுனாலதான் இந்த பிரச்சனைகள் வரும். அதுவுமே இதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நாங்க சொல்லுவோம் எங்களோட 5 வகை உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம். சீரியல்ஸ் அதாவது தானிய வகைகள் சொல்லுவோம். அதுல அதே மாதிரி புரதச்சத்து மிகுந்த லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புரோட்டீன் ரிச் லெக்யூம்ஸ் அண்ட் பல்சஸ் அதாவது பயிர் மற்றும் பயிர் வகைகள். அதுக்கப்புறம் பார்த்தா வெஜிடபிள்ஸ், அதுல கீரை வகைகள், பூமிக்கு கீழ் விளையிறது மேலே பூமிக்கு மேல் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், நான்வெஜ் ஃபுட் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த சுகர், ஸ்வீட் அண்ட் ஆயில், நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த 5 வகை உணவுகள்லையும் நம்மளுக்கு சரிசமமா இருந்தா பேலன்ஸ் டயட்டா சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா பரவாயில்ல நார்மலா இருக்கும். ஆனா இப்போ எல்லாருமே நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ் அப்படின்றது சொல்லுவோம், எதுனாலும் நம்ம சாப்பாடோட சாம்பார் ரசம் அப்படின்னு ஒரு கண்டினியூஸா சாப்பிடுவோம். இப்ப அப்படி சாப்பிடக்கூடாது. இப்படி அதிகமா மாவு சத்து மிகுந்த பொருட்களும் கொழுப்பு சத்து மிகுந்த பொருட்களும் சாப்பிட்றதால விளையக்கூடியதான் இந்த உடற்பருமனானது. இப்ப என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிளேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கப் ரைஸ் வச்சீங்கன்னா காய்கறிகள் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த காய்கறிகள்லயும் சொன்னேன் பாத்தீங்களா, பூமிக்கு மேலே விளையக்கூடியது. அதே மாதிரி கீரை வகைகள், இது பழங்கள், முக்கியமா பழங்கள் நம்ம உடம்புல நிறைய சேர்த்துக்கணும். இப்ப பழங்கள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மூன்று வேளையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காய்கறிகள் பழங்கள் நம்மளோட உணவுல முக்கியமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னனாலே உடற்பருமனும் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், ஃபைபர் ரிச் ஃபுட் இந்த காய்கறிகள் பழங்கள்ல இருக்கு. அதே மாதிரி இந்த முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப மில்லட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு, லெக்யூம்ஸ், இந்த பயறு வகைகள், இந்த சுண்டல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதுல நார்ச்சத்து மிகுதியா இருக்கு. இந்த நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் வெளியேற வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணோம்னா, முக்கியமா நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், அதோட நல்ல தண்ணி குடிக்கிறது, எக்ஸஸா இருக்கக்கூடிய இந்த ஃபேட் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, எக்ஸஸ் ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னு சொல்லும் போது டால்டா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது. அதே மாதிரி கேலரிஸ் சொல்றதுக்குரிய அரிசி சாதம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட்டட் அமௌண்ட்ல எடுத்துக்கிறது. முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு அந்த சாதம் ரெண்டு மூணு தடவை சாப்பிடுவோம், ரசம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பார் ரசம் போட்டு. இப்போ ஒரு தடவை சாம்பார் நம்ம போடுறோம்னு சொன்னா பருப்பு மிகுதியாகவும் இருக்கணும். அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள், முக்கியமா கீரைகள் டெய்லி நம்ம சேர்த்துக்கணும். இந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னனாலே இந்த உடற்பருமன் வராமையும் தடுத்துடலாம். சப்போஸ் உடற்பருமன் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க இந்த உணவு முறை, முக்கியமா ஃபைபர் நம்மளுக்கு மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் அதை வந்து நல்லா சாப்பிடும் போது, அதோட சேர்த்து தண்ணியும் குடிக்கும் போது இந்த கெட்ட கொழுப்புகள், கொழுப்புகள் நம்ம உடம்புல இருக்கிறது வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளோட உடல் பருமனானது குறைய ஆரம்பிக்கும், நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளோட, அதை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து சப்போஸ் எக்ஸசா இருக்குன்னு சொன்னா அதை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னா, முக்கியமா நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம யாருமே அதை தனியா செய்யறது இல்லை, பட் ஒரு சிலர் இப்ப ஃபாலோ பண்றாங்க, தனியா நடைப்பயிற்சி போறாங்க, இப்போ ஜிம்முக்கு போறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நார்மலா ஒரு நாளைக்கு ஒரு 20-30 நிமிஷம், முக்கியமா ஒரு 5 நாளைக்கு 20 நிமிஷம் நடந்தா கூட பரவாயில்ல போதும். 20 நிமிஷம் ஒரு வேகமான நடை நடந்தீங்கனாலே நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபிட்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட உடல் அமையும். அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி ஃபிட்னஸோட இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃபிட்னஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றோமே, ரெகுலரா ஒரு வாக்கிங் ரெகுலரா இருக்கிறது. அதே மாதிரி இப்ப முக்கியமான இன்னொரு காரணமும் சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், என்ன சொல்றது, வீட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்போ வேலை பார்க்கறவங்களும் அலுவலகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை, எதையுமே மனசுல எடுத்துக்கிட்டு போக கூடாது. அந்த அந்த மாதிரி ஒரு அழுத்தங்களும் இந்த முக்கியமா அந்த உடற்பருமனுக்கு காரணமா இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு வேற நிறைய விஷயங்கள், கோயிலுக்கு போறதுனாலும் ஒரு தியானம் பண்றதுனாலையும் இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டோம்னாலுமே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தூக்கம், சரியான நேரத்துக்கு தூங்குறது, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, இதை நம்ம மெயின்டைன் பண்ணாலே இந்த உடம்பானது அதோட அந்த உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கு. நம்மளோட உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் முக்கிய பங்காற்றது நம்மளோட உணவு முறை, நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட தூக்கம். அதே மாதிரி இப்போ நிறைய குழந்தைகளானாலும் சரி, பெண்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, அந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிறாங்க. டிவி பார்க்கறதா இருந்தாலும் மொபைல் பார்க்கறதா இருந்தாலும் இதுதான், இதுவும் இப்போ ஒரு முக்கியமான காரணமா படுது. நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால இந்த உடற்பருமன் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி.
ஆமா, இப்ப நீங்களே நிறைய பல அரிய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த உடற்பருமனை குறைக்கிறதுக்கு குறிப்பா குழந்தைகள், இன்னும் சொல்லப்போனா இளைஞர்கள், இளம் பெண்கள் என்ன மாதிரியான ஒரு பணிகளை மேற்கொண்டா அந்த உடற்பருமன்லேருந்து தங்களை விடுவித்து தங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியுங்கம்மா?
சொன்னேன் இல்லைங்க சார், பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொன்னேன், சாதம் அந்த மாதிரி விஷயங்கள், கேலரி ரிச்சா இருக்கக்கூடிய உணவை குறைக்கிறது, உணவு குறைச்சி சாப்பிட்றது, அதே மாதிரி முக்கியமா ஜங்க் ஃபுட்ஸ் இப்போ எங்க பார்த்தாலும் ஈவினிங் டைம் பாத்தீங்கனாலும் சரி, எப்போ ஃபுல் டைம் பார்த்தாங்கனாலே நம்ம விஷயங்கள் சொன்னா பேக்கரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்கனாலுமே ஒரு பார்ட்டி அப்படின்னா ஒரு கேக் சாப்பிடுறது, ஒரு பர்த்டேக்குனாலுமே கேக் வெட்டுறது, கேக் சாப்பிடுறது, அதே மாதிரி பப்ஸ், வடை, எண்ணெயில பொரிச்ச உணவு வகைகள், இந்த மாதிரிதான் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் இந்த அடலசென்ட் இந்த இளம் வயதினர்ல இருக்கக்கூடிய அவங்களும் சாப்பிடுறாங்க. அப்போ இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் சொல்லக்கூடியது நம்ம பேக்கரி ஃபுட்ஸ் சொல்லலாம், இந்த எண்ணெயில பொரித்த பலகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கீரைகளும் காய்களும் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அது கொடுக்காம சாப்பிடாம இருக்க குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இந்த காய் பிடிக்காது, எனக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். ஸோ பெற்றோர்கள் தான் இதை வந்து மாற்ற ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த வளரிளம் பருவத்துல அடலசன்ட் ஏஜ்ல இருக்கவங்களும் சரி, இப்ப முன்னாடி எல்லாம் ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய இந்த பிசிக்கல் எஜுகேஷன் பீரியட்ஸ் நிறைய இருக்கும். இன்னொன்னு, வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைங்க வெளியே நிறைய விளையாட ஆரம்பிக்கும். இப்போ அந்த விளையாட போற விஷயங்களே இல்லாம இருக்கு. இந்த இரண்டு விஷயங்களும் அவங்க நல்லா சாப்பிடக்கூடிய முக்கியமா ஒரு ஸ்நாக்ஸ் சொன்னாலே பயறு வகைகள் ஸ்கூலுக்கு கொடுத்தனும் போலாம். பர்த்டே அப்படின்னு வந்துச்சுன்னா கடலை மிட்டாய், அந்த மாதிரி நம்மளோட முன்னாடி எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய வீட்டுல செய்து தரக்கூடிய கடலை மிட்டாய் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த வெளியில செய்யக்கூடிய உணவுகளை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அதே மாதிரி முக்கியமா இப்ப நீங்க எந்த இடத்துல போனாலுமே, முன்னாடி எல்லாம் வந்து நம்மளுக்கு கிராமங்கள்ல வந்து இந்த சிப்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னனால எந்த கடைக்கு போனாலும், ஒரு சின்ன கடை போனாலும் குழந்தைங்களுக்கு அதுதான் இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே குழந்தைங்க அதை தான் கேட்கறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கிறது, அந்த டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது, இது எல்லாமே தான் உருளைக்கிழங்குனால செய்யக்கூடிய அந்த சிப்ஸ் எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது, அதே மாதிரி இந்த இளம் வயதினர் அவங்க வந்து இந்த மாதிரி உணவுகள் உடனே ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுறது, எண்ணெயில பொரிச்ச உணவுகள் இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு இந்த உடற்பருமனானது வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தரவுகோள் சொல்றது லான்செட்ல இருந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்தியால மட்டும் நம் வயதினர்ல கிட்டத்தட்ட குழந்தைங்க 5 to 19 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 12.5 million குழந்தைங்க வந்து இதுல அஃபெக்டா இருக்காங்க. இந்த இது வந்து 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தரவுகள். இப்போ அதுக்கப்புறமே நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு. அப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ குழந்தைகளாகட்டும் சரி, இளம் வயதுல இருக்கக்கூடிய அந்த 19 மேல இருக்கக்கூடிய அவர்கள், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அவங்களுடைய உணவு முறைய கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு, அதே மாதிரி அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி அந்த நேரத்துக்கு சாப்பிடக்கூடியது, நேரத்துக்கு தூங்கக்கூடிய இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உடல் பருமன்ல இருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அந்த உடல் பருமனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமா இப்ப குழந்தைங்கலாம் முன்னாடி காலத்துலதான் குழந்தைங்க குண்டா இருக்கான, ஐ அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து பிரச்சனைகளுடைய பக்கம், இந்த குழந்தைக்கு என்னவா இருக்கும், ஏன் இப்படி வெயிட் போட்டிருக்காங்க, இந்த குழந்தையோட வெயிட் எப்படி குறைக்கலாம், இதனால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கறத முக்கியமா பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் தான் இதுல யோசிக்கணும். பெற்றோர்கள் யோசிச்சு அவங்களுக்கு நல்ல உணவு, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்க விளையாடக்கூடிய தன்மை, விளையாடக்கூடிய விஷயங்கள், அதாவது வெளியில போய் விளையாடுறது, இல்லைன்னா அவங்க வெளியே எங்கன்னா கூட்டிட்டு போறாங்கன்னா நடந்தே கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள், இல்ல சைக்கிள்ல ஓட்ட சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னா இப்ப இருக்க குழந்தைகள் வந்து வருங்காலத்துல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்ததியா இருக்கும்.
ஆமா, அதே போல இன்னைக்கு இந்த கொஞ்சம் வயதானவர்கள், குறிப்பா ஒரு 60 அல்லது 50 மேற்பட்ட வயது முதிர்ந்த ஆண்கள் பெண்களுமே கூட ஒரு சில பேர் உடற்பருமன் அப்படிங்கறதுனால சில சிக்கல்களை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி வயதானவர்கள் தங்களுடைய உடற்பருமன்ல இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகளை மேற்கொள்ளலாமா
சார்? இது குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் அப்படின்ற வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இந்த உடல் பருமனானது இது முக்கியமா இந்த கொழுப்பு, அதாவது ஃபேட் ஸ்டோரேஜ், எக்ஸஸ் ஸ்டோரேஜ் இந்த பாடி, அந்த உடம்புல சேரக்கூடிய கொழுப்புகள்னால வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இந்த குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்ற மாதிரி தான், பெரியவர்களுக்கும் நிறைய இந்த கேலரி ரிச் ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சாதம் நிறைய எடுத்துக்கிறது, புரதம் வந்து கம்மியா எடுத்துக்கிறது, அதாவது பயிர் பருப்பு வகைகள். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 40-35-40 இயர்ஸ் ஆகும் போதே எல்லாரும் அந்த என்ன சொல்றது, ஷிஃப்டிங் ஆஃப் பெண்கள்னா மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அப்போ அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஆண்கள் சொல்லும் போது அவங்களோட இது மெட்டபாலிசமே குறையா, ஆண்கள்னாலும் பெண்கள்னாலும் அவங்களோட உடல் செயல்கள், உள்ள நடக்கக்கூடிய உடல் செயல் மாற்றங்கள்ல ஜாஸ்தி மாற்றங்கள் உண்டா, ஸ்லோ டவுன் ஆகும். அப்படி சொல்லும் போது நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறதும் வந்து ஓரளவுக்கு இந்த பேலன்ஸ்டா, முக்கியமா காய்கறிகள் பழங்கள் இவங்க எடுத்துக்கிட்டா நல்லது. இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உடற்பருமனால முன்னாடியே சொல்லக்கூடிய இருக்கிற அத்தனை வியாதிகளும், அதுதான் சொல்றாங்க இந்த வாழ்க்கை முறை மாற்றம் அப்படிங்கிறது வந்து முன்னாடி காலத்துக்கும் இப்போதுக்கும். முன்னாடி காலம் சொன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற, அதுவே அதுக்கும் முன்னாடி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 45 ஆகுது அப்படின்னு சொன்னாலே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா குறைஞ்சிருது. எல்லாருமே செடன்ட்ரி ஆக்டிவிட்டி, வேலைக்கு போயிட்டு வர்றோமா, நம்மளும் வீட்டுல உட்காரது டிவி பார்க்க, ஸ்கிரீன் டைம் சொல்றோம். நம்மளுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் ஸ்கிரீன் டைம் டிவியில பாக்குறதுக்குலாம் நமக்குலாம் ரொம்ப நேரம் உட்காந்து பாக்குறதுக்குலாம் அந்த இது கிடையாது, டைம் கிடையாது. இப்போ டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருது. முன்னாடி அந்த நம்மளோட பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்னோட காலகட்டத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஃபுல்லா வேலை பார்த்தோரும் டயர்டா இருக்கும், அதனால வசதியா இருக்கு அப்படின்னு சும்மா உட்கார்ந்துடும். இந்த சும்மா உட்கார்ற நேரம் தான் நம்மளோட வாழ்க்கையில முக்கிய பங்காற்றுறது. அந்த நேரத்துலதான் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கையில எடுக்கும். உட்கார்ந்துருக்க நேரத்துல சும்மா எந்திரிச்சு நடந்து போறது கிட்டத்தட்ட வாழ்க்கையில இந்த அடல்ட் ஃபுட் தாண்டி ஒரு 35 வயதுக்கு மேல தாண்டோம் சொன்னாலே நம்ம எவ்வளவு கேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம தூக்கம், இதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம், இதுல அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உணவு முறையில ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாதம் அப்படின்னு தானிய வகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா கூடவே புரதமானது பயிரோ பருப்போ இருக்கணும், கீரை இருக்கணும், காய்கறிகள் அதுவும் பூமிக்கு மேல விளையக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கணும், அதே மாதிரி தண்ணீர் நிறைய குடிக்கணும், அதே மாதிரி ஆக்டிவிட்டி கொஞ்சம் நடைப்பயிற்சி, எந்த வேலையும் செய்ய முடியலனாலும் நடைப்பயிற்சி அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், தினத்துக்கும் ஒரு 20 நிமிஷம் விடாம பண்றாங்கனாலே அவங்களோட ஃபிட்னஸ் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே உள்ள மெட்டபாலிசம் அந்த 40 வயசுக்கு மேல ஸ்லோ ஆக ஆரம்பிச்சு, 50 வயசுல நல்லா ஸ்லோ ஆகும். அப்போ இருக்கிற இந்த நான் சொன்னக்கூடிய தொற்று அல்லாத நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த உடல் பருமன் அப்ப ஏறிக்கிட்டே போகும். அப்ப இந்த வியாதிகள் பிபி, இப்ப ஜென்ரலா சொல்லக்கூடியதுன்னு சொன்னதால யாரை கேட்டாலும் கொஞ்சம் பிபி இருக்கு அதுக்கு மாத்திரை போட்டுக்கிறேன், சுகர் இருக்கு அதுக்கு மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம்னா நார்மல் கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஊட்டச்சத்து நிபுணரோ, இல்லைன்னா இப்போ நான் சொல்றத வச்சே அவங்க பழகினாங்கன்னு சொன்னேன், அதான் சொல்றேன் இல்லையா, நல்ல உணவு பழக்கம், நல்ல தூக்கம், அதே மாதிரி நல்ல ஆக்டிவிட்டி, அதே மாதிரி மனசுல எந்த விதமான ஸ்ட்ரெஸ் நடக்கிறது நடந்து போய்கிட்டே இருக்கு, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னனாலே நம்மளோட வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த உடற்பருமன் இல்லாம அதுல இருந்து வரக்கூடிய இந்த தொற்று அல்லாத நோய்கள் நம்ம கிட்ட வராம நம்மள காப்பாத்திக்க முடியும்.
ஆமா, இது வரைக்கும் உடற்பருமன் அப்படின்னா என்ன, உடற்பருமன் வர என்னென்ன காரணங்கள், அதனுடைய விளைவுகள் என்ன, உடற்பருமன் வருவதனால உடல்ல எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வருது, உடற்பருமனுக்கு ஏற்ற, உடற்பருமன் ஏற்படாம தடுக்கிறதுக்கு ஏற்ற உணவு முறைகள் என்னென்ன அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்கங்களை வழங்கினீங்க. புதுகை பண்புடைய நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க.
இந்த வாய்ப்பு மிக்க நன்றி.
நேர்களே, இதுவரை திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் மனையியல் துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் விஜயாஞ்சலி அவர்கள் உடல் பருமனால் ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து பல தகவல்களை நமக்கு வழங்கியதற்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.